إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض وقال تبارك وتعالى أيضا أفمن يعلم أنما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى إنما يتذكر أولو الألباب الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன். இறையச்சம் தக்குவா என்று சொல்லக்கூடியது மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இபாதத்துகள் அனைத்தினுடைய சாராம்சமும் இபாதத்துகள் அனைவரும் அனைத்தினுடைய எதிர்பார்ப்பும் அது தக்குவாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. குரானுடைய ஆரம்பத்திலேயே குரான் எங்களை விழித்து மிக தெளிவாக சொல்லிவிட்டது, ஹுதல்லில் முத்தகீன், இந்த குரான் தக்குவாவுடையவர்களுக்குத்தான் வழிகாட்டும். குரானுடைய இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குரானை நாங்கள் மனித சமூகத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்திருக்கிறோம். ஹுதல் லின்நாஸ், ஷஹ்ருர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாஸ், இந்த குரான் மனிதர்களுக்கு வழிகாட்டும், மனிதர்களை சரியான வழியின் பக்கமாக இட்டுச் செல்லும். ஆனால் அந்த மனிதர்களிலும் யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதோ, பயபக்தி இருக்கிறதோ, அல்லாஹுடைய தாத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே தக்வாவை கொண்டு எங்களுக்கு உபதேசம் செய்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுதுபாக்களை எடுத்து பார்த்தால் எல்லா ஹுதுபாக்களிலும் தக்வாவை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு, பயபக்தியை கொண்டு, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நசீஹத்து செய்துதான் தன்னுடைய ஹுதுபா பேருரைகளை ஆரம்பம் செய்திருக்கிறார். குர்ஆனை நீங்கள் நாங்கள் திரட்டி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய பல ஆயத்துகளில் அந்த ஆயத்துகளை ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் தக்வாவை பற்றி பேசியிருக்கிறார். சூரத்து நிசாவுடைய ஆரம்ப ஆயத்து யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله. ஒரே ஆயத்தில் அல்லாஹ் ரெண்டு இடத்தில் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும், ஏ மனிதர்களே, உங்களை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில் இருக்கிறது. ஹுவல் காபிது ஹுவல் பாசித், அவன் உயர்த்தக்கூடியவன், அவன் தாழ்த்தக்கூடியவன். உங்களுடைய கண்ணியத்தை கேவலமாக மாற்ற முடியும், உங்களுடைய கேவலத்தை அவனுக்கு கண்ணியமாக மாற்றவும் முடியும். செல்வத்திலிருந்து வறுமையை கொண்டு வரவும் முடியும், வறுமையிலிருந்து செல்வத்தை கொண்டு வரவும் முடியும். தூலிஜுல்லைல பின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல், وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي. الله سبحانه وتعالى உதாரணம் சொல்லுகிறான், உபகாரம் சொல்லுகிறான். இரவை பகலாக மாற்றுவது போன்றே, பகலை இரவாக மாற்றுவது போன்றே, செத்ததிலிருந்து உயிருள்ளவைகளையும் உயிருள்ளதிலிருந்து செத்தவைகளை வெளியாக்குவது போன்றே, கண்ணியத்துக்குள்ளிருந்து கேவலத்தை கொண்டு வர முடியும், கேவலத்துக்குள்ளிருந்து கண்ணியத்தை கொண்டு வர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செல்வத்துக்குள்ளிருந்து வறுமையை கொண்டு வந்து சேர்ப்பான், வறுமை உள்ளுக்கிருந்து செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறான். என்னுடைய கையில தான் அனைத்து இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் எதையும் அவனுக்கு செய்ய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அனைவருக்கும் ஆவியத்தான வாழ்வை நசீபாக்குவானாக, ஆவியத்தான வாழ்வுக்குரிய மக்களாக்கி வைப்பானாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, தக்குவா என்று சொல்லக்கூடியதை பற்றி குர்ஆன் மிக ஆழமாக கணித்திருக்கிறது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹா ஹக்க துகாதிஹ். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, இறை நேசர்களே, அல்லாஹுவை நீங்கள் எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், அப்படி பயந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஆயத்தில் யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ் வகூலூ கவுலன் சதீதா. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய பல ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆரம்பிக்கும் பொழுது தக்வாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். ரமலானை பற்றி சொல்லுகிறான், நோன்பை பற்றி சொல்லுகிறான். குத்திபா அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வேண்டி, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீங்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. நோன்பை கொண்டு அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும், நோன்பை கொண்டு அல்லாஹுடைய பயம் வர வேண்டும். நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்பதின் காரணமாக தாகித்தவன் தண்ணியை குடிக்கிறான் இல்ல, நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்பதன் காரணமாக பசித்தவர் சாப்பிடுறார் இல்ல, ஏன், சாப்பிட்டு விட்டால் நோம்பு முடிந்துவிடும். இதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு முஸ்லீமானவன், நான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன், எனவே பாவமான கருமத்தை நான் செய்ய மாட்டேன். நோம்பாளியை பார்த்து சொல்லுகிறான், நீ நோம்பு படித்துக் கொண்டு சாப்பிட மாட்டாய், நீ நோம்பு படித்துக் கொண்டு குடிக்க மாட்டாய், எதற்காக வேண்டி, நான் ஒரு சாயின், நான் ஒரு நோம்பாளி என்பதன் காரணமாக. இதே போல வாழ்க்கையில் நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இதை செய்ய மாட்டோம், இதை சாப்பிட மாட்டோம், இதை பேச மாட்டோம், இப்படி நடக்க மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பை கொண்டு வாழ்க்கையில் தக்வாவை படித்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய மாதம், ஆயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டிய பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதே சந்தர்ப்பத்தில் காபா ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இதே சந்தர்ப்பத்தில் சபா மருவா உடைக்கிற மலைக்கரையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இப்பொழுது விமானத்திலே பறந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுடைய வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் போய்விட்டார்களோ, யாரெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் போக இருக்கிறார்களோ, அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆரோக்கியமான ஹஜ்ஜுடைய பயணத்தை நசீபாக்குவானாக. இதுவரைக்கும் எங்களிடையே யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்தை காட்டாமல் எங்களை மௌத்தாக்காமல் இருப்பானாக, அந்த இடத்தை தரிசிக்காமல் என்னுடைய உயிரை வாங்காமல் இருப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஆயத்தமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக விதியாக்கப்பட்ட கடமை ஹஜ். தொழுகை கடமையாக்கப்பட்டது நுபுவத்து கிடைத்து 10வது ஆண்டில். ஜகாத்து கடமையாக்கப்பட்டது நுபுவத்து கிடைத்து சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு. அதாவது இப்படியாக நோம்பு கடமையாக்கப்பட்டது, இஸ்லாம் நுபுவத்து கிடைத்து சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்படியாக ஒவ்வொன்று ஒவ்வொரு வணக்க வழிபாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும், அன்புக்குரிய சகோதரர்களே, நுபுவத்து கிடைத்து, நபிப்பட்டம் கிடைத்து, நபிப்பணியை செய்து மக்களை முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக மாற்றி, அன்புக்குரிய சகோதரர்களே, 15-16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டது. ஆனால் அதிலும் கடைசியாக கடமையாக்கப்பட்ட இபாதத் அது ஹஜ்ஜுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தெடுப்பட மக்களை ஹஜ்ஜு கழைத்துக் கொண்டு போகவில்லை, ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை அழைத்துக் கொண்டு போவதற்கு மக்களை உருவாக்கினார்கள், மக்களை பக்குவப்படுத்தினார்கள், மக்களை பண்படுத்தினார்கள், மக்களுக்கு மத்தியில் ஈமானியத்தான உணர்வுகளை உருவாக்கினார்கள். அன்புக்குரிய சகோதரே, அப்படிப்பட்ட மக்களை ஹஜ்ஜு கழைத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் குர்ஆனுடைய ஆயத்திறங்கிறது, உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் வாஜிபாக்கி இருக்கிறான். வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத், மக்களுக்கு ஹஜ்ஜு கடமை. ஹஜ்ஜுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாக வேண்டும், எப்படி ஆயத்தமாக வேண்டும்? இந்த சபையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நியத்து வைத்திருக்கலாம்,
அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், பணத்தை சேகரிக்க வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படித்தால் எனக்கு அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்குரிய பணத்தொகையை சேர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி பணத்தை திரட்டுவார்கள், பணத்தை சேகரிப்பார்கள். ஒரு காணித்துண்டு ஒரு பூமியை வித்து நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று முடிவு செய்யலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. காபத்துல்லாவில் பேசி பிச்சை வாங்க கூடாது, டிராவல் ஏஜென்ட் பேசி தலை சரியவும் கூடாது. வசதி இருந்தால் கண்ணியமாக ஹஜ்ஜுக்கு போவோம். இஸ்லாம் எங்கேயும் சொல்லல வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி நீங்கள் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. யாருக்கு முன்னாலேயும் போய் தலை சரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் செல்வத்தை தரையில்லையா, அதுக்குரிய வழி பொறுமை செய்வது தான். அதுக்குரிய வழி வேற வழியில் எப்படி சரி போய்த்தான் ஆக வேண்டும் என்றதல்ல. அல்லாஹ் ஒருத்தர் கொண்ட குறுக்கை இல்லாட்டி அதை பொறுமை செய்யுங்கோ. எனக்கு அல்லாஹ் தரையில்லையா, நான் அதை பொறுத்துக் கொள்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலாஹா, அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அவக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. என்ன ஏக்கம் உண்டா, எனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லையே என்றது அவக்கு ஒரு ஏக்கம். அவக்கு குழந்தைகள் யாரும் இருக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை நிக்காஹ் செய்தார்கள். தனக்கு 18 வயதாக இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். அந்த நேரத்திலேயே குர்ஆனுடைய ஆயத் இறங்கி இருந்தது. நபியினுடைய மனைவிமார்களுக்கு நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு இன்ன ஒருவரை நிக்காஹ் செய்வது ஹராமாக்கப்பட்டிருந்தது, நிக்காஹ் செய்ய முடியாது. அந்த பெண்மணிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, பெண்கள் குழந்தைகளை காணும் பொழுது எனக்கு ஒரு புள்ளை இல்லையே, ஆனா அல்லாஹ் அதை கொடுக்க இல்ல, அதை பொருந்திக் கொண்டா, அதை ஏற்றுக்கொண்டா. இதனால நாங்க சொல்றோம், யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பொருந்திக் கொள்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு நாங்க மாற்று வழிகளை கையாள மாட்டோம். அதற்கு நாங்க மாற்று வழிகளில் பேசி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அதை அடைந்து கொள்வோமே என்று சொல்லி நாங்க முனைய மாட்டோம். அல்லாஹ் எங்களுக்கு தர விரும்பவில்லையா, அதுல நிச்சயமாக ஹைர் இருக்கும். அல்லாஹ் அதுல ஹைரை வைத்திருப்பான். நாங்க கேவலமானவர்கள் அல்ல, நாங்க சந்தனையற்றவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தது. முதலாவது குழந்தை, இந்த விடயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் நிக்காஹ் செய்தார்கள். தனக்கு 25 இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்தார்கள். அந்த பெண்ணுக்கு 40. அந்த பெண் ஏற்கனவே கல்யாணம் முடித்து அவருக்கு குழந்தைகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதலாவது குழந்தை ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிறக்கிறது நபிக்கு 30 இருக்கும் பொழுது. நிக்காஹ் செய்து ஆரம்ப 5 வருடங்களில் நபிக்கு குழந்தைகள் யாரும் இருக்கல்ல. இது நாங்க எங்களோட தியரி என்னன்னு சொன்னா, நிக்காஹ் செஞ்சுட்டா புள்ள கிடைச்சிடணும், எங்களுக்கு பொறுமை செய்ய இயலாது. எங்களுக்கு கணவன் மனைவி அந்த தம்பதிகள் தான் பொறுமை செஞ்சாலும் ஊர்ல உள்ள மக்கள் விடமாட்டாங்க. என்ன புள்ள இல்லையா, என்ன செய்வீங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்களேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. இந்த விடயங்களை கருத்தில் எடுங்கோ. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த கிதாபுல சுனன் அபூ தாவூதுல கிட்டத்தட்ட சுமாராக 7000 ஹதீஸ் ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. இந்த 7000 ஹதீஸ் ஒன்று சேர்த்து விட்டு அவங்க சொல்றாங்க, இந்த 7000 ஹதீஸையும் 4 ஹதீஸுக்குள்ள உள்வாங்கலாம். 4 ஹதீஸுகளுக்கு இந்த 4 ஹதீஸுகளுக்கு இந்த 7000 ஹதீஸையும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி உள்வாங்கி இருக்கிறாங்க. ஒன்று சொன்னாங்க, இன்னமல்ல அமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் நீயத்தை பொறுத்தது. ரெண்டாவது சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலால் மிக தெளிவானது, ஹராம் மிக தெளிவானது. இதுக்குள்ளேயும் ஒரு பகுதி வந்துட்டது. மூணாவது சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பியூட்டி என்ன தெரியுமா, அழகு என்ன தெரியுமா, தனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவது. ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாரு, அவருக்கு புள்ள இல்ல, அதுல எனக்கு என்னவா பிரச்சனை, அதுல எனக்கு என்ன பிரச்சனை. உங்கள்கிட்ட கேட்டாங்களா என்ன செய்யணும் என்று சொல்லி, நீங்களாக ஒரு கேள்வி எழுப்பி, நீங்களாக பதில் சொல்லி, நீங்களாக கிரிட்டிசைஸ் பண்ணி, நீங்களாக சொல்யூஷனை கொடுத்தா, இதுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அது அழகான இஸ்லாம் அல்ல. அழகான இஸ்லாம் என்னன்னா, எனக்கு தேவையில்லாத விடயத்தை விட்டு நான் ஒதுங்கி போவது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது புள்ள, ஆனா ரெண்டாவது மூணாவது புள்ள கிடைச்சது ஆம்புல பிள்ளைகள். இந்த ஆம்புல பிள்ளை எல்லாம் மௌத்தாகிட்டது. அப்படி ஒருத்தருக்கு புள்ள கிடைச்சி மௌத்தாவிட்டா எங்கட சமூகம் சொல்லும் பாக்கியமற்றவர், நசீபு கெட்டவர், புறக்கிற புள்ள எல்லாம் மௌத்தாகுது. இதை நீங்க சொல்ல இல்ல, எங்கட சமூகம் சொன்னதல்ல வார்த்தை இது. இது அந்த காலத்தில் மக்காவுடைய காதல்கள் சொன்னார்கள். நபியை பார்த்து சொன்னாங்க, இவர் சந்ததியற்றவர், இவருக்கு பிச்சரம் இல்லை, இவருக்கு பரம்பரை இல்லை, இவருடைய தாவா, இவருடைய சிந்தனை இவரோட மௌத்தாகிவிடும் என்று சொல்லி கருத்துக்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் நீண்ட தலையங்கம். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், அல்லாஹ் எதை வைத்திருக்கிறானோ அதை கொண்டு பொருத்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வசதி இல்லையா, அதுக்கு நாங்கள் லோன் எடுத்து ஹஜ்ஜுக்கு போக சொல்லி இஸ்லாம் சொன்ன. மனைவியினுடைய சொத்துக்களை விட்டு ஹஜ்ஜுக்கு போவது கூடாது, ஹராமான காரியம் அது, ஹராமான காரியம் அது. மனைவிக்கு மனைவியில வாப்ப கொடுத்த சொத்து, நகை, காணி, வீடு, இது என்ன செய்யறாங்க? இன்னைக்கு சமூகம் சும்மதிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது யாருடைய சொத்து வாப்பது, அது மனைவியில சொத்து. உங்களோட மனைவி உங்களுக்கு சொந்தம் உங்களோட பெட்ல தான், உங்களோட மனைவி உங்களுக்கு சொந்தம் உங்களோட கட்டில தான். மனைவியில பைனான்ஸ் இருக்கிறதே, மனைவிக்கு இருக்கிற அசெட் வெல்த் இருக்கிறதே, அது அவட வெல்த். எங்கட பெண்கள் பாவம், அந்த பெண்களுக்கு இந்த சட்டம் ஒன்றும் தெரியாது. அவங்க நினைச்சிருக்கிறாங்க, கணவன் கேட்டா கொடுத்துடத்தானே வேணும், கணவனுக்கு தானே எல்லாம் சொந்தம், நானும் சொந்தம், என்ற சொத்தும் சொந்தம், என் உடைமைகளும் சொந்தம், கணவனுக்கு தானே எல்லாம் கொடுத்துடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எடுத்தாங்க, சொத்தை வித்தாங்க, காணியை வித்தாங்க, பிசினஸ்ல போட்டாங்க, ஒன்றும் சரிவர இல்லை. கடைசியாக சொல்றாங்க, இந்த பொம்புல ராசி இல்லாத பொம்புல இவளை முடிச்ச நாளையிலிருந்து எனக்கு எல்லாமே நஷ்டமாத்தான் போகுது என்று சொல்லி தலாக்கும் சொல்லிடுறாங்க. இதுதான் சமூகம். அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களோட குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளை நிக்காக செய்து கொடுப்பதற்கு முன்னால அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்தும் ரைட்ஸ் என்ன, உன டியூட்டி என்ன, நீ என்ன செய்யணும் உன் கணவனுக்கு, உனக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன, நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன் சொத்துக்கும் உன் கணவனுக்கும் இடையில் எந்த இதுவும் இல்லை. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குன்னா, கணவன் ஜகாத்து வாங்கலாம், மனைவி ஜகாத்து கொடுக்கிற பெண்ணாக இருக்கலாம். அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் அல்-புகாரி இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஒரு நாள் அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு மனைவி ஜைனப் ரழியல்லாஹு தஆலா, அந்த பெண்ணுடைய பேரும் ஜைனப், அந்த ஜைனப் என்ன செய்றான்டா, தன்ட பணத்துக்குரிய ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு கணக்கு பார்க்கறா. அவ அக்கவுண்ட் செய்றா தன்ட ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு. அப்ப தன்ட கணவர் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பெண்ணை பேசி சொல்றா, உமா ஓந்த ஜகாத்தை எனக்கு தந்துடுமா, நீ ஏன் வெளியே கொடுக்க போறாய், நான் ஜகாத்து வாங்க தகுதியான ஒருவராக இருக்கிறேன் என்று சொன்ன சேரத்தில் அந்த பெண்மணி கேட்டா, ஏன் ஜகாத் உங்களுக்கு ஹலால் ஆகுமா, நான் எப்படி தருவேன் இந்த ஜகாத்தை, இது ஜகாத், இது கொடுக்கலாதே, நீங்க என்ன குடும்பம் அலியா, என்ன கணவர் அலியா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் வழிகாட்டினாங்க அந்த பெண்ண, நீ பேத்து கேட்டுட்டு வா நபியில பேத்து. அந்த பெண்மணி போனா நபியினுடைய வீட்டுக்கு, கதவை தட்டுறாங்க, உள்ளுக்கிருந்து கேட்கப்படுது, யார் என்பதாக, நான் ஜைனப் வந்திருக்கிறேன். உள்ளுக்கிருந்து பதிலுக்கே வருகிறது, ஐய ஜனாபி, எந்த ஜைனப், என்ன மதீனாவில் மிச்சம் ஜைனப் இருக்கிறாங்க, எந்த ஜைனப், இது அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவி, உள்ளுக்கு வர சொன்னாங்க. அப்ப ஃபத்வா கேட்டாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் ஜகாத் உன் கணவனுக்கு கொடுக்கலாம், ஆனா கணவன் ஜகாத் மனைவி கொடுக்கலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை ஷரியத்தை விளங்குங்கோ. மார்க்கம் என்ன, கணவன் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு உம்மத்தில் இரண்டும் தெரியாது, ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், மாமா கொடுத்த சொத்தை வித்துட்டார், மாமா யாருக்கு சொத்து கொடுத்தாரோ அப்பா, மாமா யாருக்கு சொத்து கொடுத்தது, இதுகளை கருத்தில் எடுங்கோ, இந்த விடயங்களை விளங்குங்கோ. இதை விளங்காம செயல்படுவோம் என்றிருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஒரு கூட்டத்தை பத்தி அவங்க யாரு தெரியுமா, குல் நபியே நாயகரே சொல்லுங்கோ, இன்னல் ஹாசிரீன் அல்லதீன, நஷ்டவாளிகள் யாரு தெரியுமா, அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க செய்ததெல்லாம் சரி, யஸ்ஸபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்னா, அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க செய்ததெல்லாம் சரி, ஆனா அவங்க செய்ததெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான கர்மம், மார்க்கத்துக்கு முரணான கர்மம், அர்ஜிக்கு போறீங்களா? மத்தவன் காசெடுத்து அர்ஜிக்கு போகலாது. உங்களோட பணம் மனிதா அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ அவருக்குத்தான் ஹஜ்ஜி கடமை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஹஜ்ஜை பத்தி சொல்லிவிட்டு சொல்றான், ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால ஹஜ்ஜுக்குரிய பணத்தெல்லாம் திரட்டிக்கோங்கோ, பணத்தெல்லாம் சேர்த்திக்கோங்கோ, அங்க பைத்தறிந்த செலவழிக்கோணம். அங்க ஒரு டீ 2 ரியால், அது 2 ரியால் 70 ரூபா, இதையும் கணக்கு பார்த்துக்கோங்கோ. அங்க பைத்து செலவில் காசு இல்லையே, இந்த மொத்தத்தை டீ வாங்கி நிற்க மாட்டோம். இதையும் சொல்லிவிட்டுள்ளோம். இந்த இறையச்சத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் உருவாக்குறதுக்கு சுமார் 22 வருஷம் எடுத்தாங்க. 22 வருஷத்துடைய நுபுவத்துடைய பணிக்கு பிறகுதான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை வாஜிபாக்கினான். இப்ப நீங்க ஹஜ்ஜுக்கு போகலாம், இப்ப நீங்க ஹஜ் செய்ய போயிட்டு, இப்ப செய்யக்கூடிய ஹஜ்ஜு பணமும் இருக்கிறது தக்குவாவும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது இறைச்சலும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், அன்புக்குரிய சகோதரே, தக்வாவை அல்லாஹ் அடிப்படையாக்கி வைத்திருக்கிறான், இறைச்சத்தை அல்லாஹ் அடிப்படையாக்கி வைத்திருக்கிறான். குர்பானை பற்றி சொல்லுகிறான், நாங்கள் குர்பான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்குரிய அறிவுரைகள் உங்களுக்கு பல வகையில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி குர்பான் கொடுக்க வேண்டும், நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் எப்படி மதிக்க வேண்டும், பெரும்பான்மை சமூகத்தினுடைய உணர்வுகளை நாங்கள் புண்படுத்தாமல் எங்களுடைய கர்மங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் நினைக்கக்கூடாது இவைகள்லாம் புதிய சட்டம் என்பதாக. இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இது நாட்டினுடைய சட்டத்தில் எழுதப்பட்ட விடயங்கள். இன்றைக்கு நேற்றல்ல, இதில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளையர்கள் இந்த நாடு பிரிட்டிஷுடைய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருக்கும் பொழுதே இந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குர்பான் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், ஒரு மாடு இருப்பதாக இருந்தால் என்ன சட்டம் எப்படி நாங்கள் அணுக வேண்டும், அவைகள் இந்த நாட்டில் செயல்படுத்த இல்லை, அது சும்மா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஊண்டி பிடிக்கிறது. சட்டப்படிதான் செய்யப்பட வேண்டும். ஒரு குர்பான் நாங்க கொடுக்கிறோம் என்றிருந்தா அது உதகையா மட்டுமல்ல, உங்களோட வீட்டில் புள்ளண்டு பிறந்தா நீங்க ஒரு அகேக்கா கொடுக்கிறீங்க, உங்களோட வலிமாவுக்கு ஒரு ஆர்டர் இருக்கிறீங்க, இதுக்கும் இதே சட்டம் அப்ளை ஆகும். என்ன சட்டம், இது 4 வகையான டிபார்ட்மெண்டோட சம்பந்தப்படக்கூடிய உண்டு. டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, ஆட்டை கொண்டு வர போறீங்க, உங்களோட பென்ஸ் கார்ல ஆட்டை கொண்டு வரே நான், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கார்ல பயன்ல பின்னு கேட்டுக்கொண்டு ஆட்டை கொண்டு வரேனா, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. எப்படி ஒரு மிருகத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டும், இது யார்த்த வாங்கினீங்க, இது கள்ளாடா கள்ள மாடா, இது இன்னைக்கு வியாபாரத்தில் போறாரு, அவர் ரோட்டில் இருந்த மாட்டை தூக்கி ஏற்றி கொண்டு வந்து அவர் மாட்டை வித்துட்டார். உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த ரசீட்டும் இல்ல, மாடு வாங்கின பணிக்கு அவர் அவங்களுக்கு ரசீட் தரவும் இல்ல. ஆனா இப்ப அரசாங்கத்துடைய பார்வையில நீங்க தான் கள்ளன், நீங்க தான் கள்ளன். ஏன் காரணம் என்றா, ஒரு சாமான நீங்க வாங்கினா அதுக்கு ஒரு டீல் இருக்க வேண்டும். யார்கிட்ட வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, அன்புக்குரிய சகோதரே, சட்டத்தை படியுங்கள். நாங்க சொல்றோம் இருக்கக்கூடிய லாயர்ஸ், இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் வெறுமனே சட்டத்தை பத்தி வெளியே பேசாம மக்களை கூப்பிட்டு மக்களுக்கு முன்னால உலமாக்கள் ஹுதுபா செய்வது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டில் நாங்க வாழ்றோம், இந்த சட்டம் இப்படித்தான் இருக்கிறது, இது இப்படித்தான் செய்ய வேண்டும். உங்களோட மகல்லாக்கள் ஆக்களை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு குறைஞ்சைக்கும் என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்புக்குரிய சகோதரர்களே, சும்மா ஆவேசப்பட்ட ஒன்று நடக்க போறதில்லை. இந்த விடயங்களை கருத்தில் இருந்தோ இரண்டாவது அதனுடைய அது எந்த டிஃபென்ஸோட சம்பந்தப்படுகிறது. நீங்க ஒரு கள்ளன் என்பதாக உங்கள்கிட்ட ரசீட் இல்ல, உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்ல, யார்கிட்ட வாங்கினீங்கன்னு தெரியாது, ஒன்றும் இல்ல, ஒரு மாட்டு வியாபாரி வந்தால் நான் வாங்கினேன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி போக முடியாது. அப்ப நீங்க மாட்டிக் கொள்வீங்க, இதுக்குரிய டாக்குமெண்ட் யார்த்து இருக்கிறது, எப்படி இந்த மாடு கொழும்புக்கு வந்துச்சு, எந்த டிரான்ஸ்போர்ட்ல, அன்புக்குரிய சகோதரே, இது ஒரு லாங், இது எழுதப்பட்ட விடயங்கள். அதுக்கு பிறகு மாட்டை அறுக்கலாம், ஆட்ட குர்பானு கறுக்கலாம், அகீகாவு கறுக்கலாம், உதுகியாவு கறுக்கலாம், அந்த இறைச்ச சாப்பிடலாமா என்பது ஹெல்த் சென்டரால சர்டிஃபை பண்ணப்பட வேண்டும். ஹெல்த் சென்டரால சர்டிஃபை பண்ணப்பட வேண்டும். ஏன் அறுக்கப்படக்கூடிய மாடெல்லாம் அறுக்கப்படக்கூடிய ஆடெல்லாம் அது சில கட்டங்களில் நோய்வாய்ப்பட்டதாக இருக்கலாம், அதுல நோய் இருக்கலாம், அதை சாப்பிட்டா அவங்களுக்கு அலர்ஜிக்காகும், அதை சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் நோய் வரலாம். எனவே அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, அதற்கு ஒரு பகுதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலாலானதை சாப்பிட சொல்லி இருக்கிறது, நல்லதை சாப்பிட சொல்லி இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டு சட்டத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் கடைசியாக கொண்டிருக்கிறது என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல். நாங்க யாரு தெரியுமா, சுற்றுச்சூழலை பத்தி இஸ்லாம் ரொம்ப ஆழமாக கதைத்திருக்கிறது, ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஒரு ஜும்மாவுடைய நாளையில பள்ளி தொழுதுட்டு வெளியே போகக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லாரும் கொடுப்பாங்க நோட்டீஸ். ஹஜ்ஜிக்கு போறவர், டியூஷன் கிளாஸ் வச்சிருக்கிறவர், புடவக்கடை வச்சிருக்கிறவர், அந்த பஜார் போடுறவர், எல்லாரும் கொடுப்பாங்க. ஜும்மா தொழுட்டு பார்த்தா அந்த பகுதி எல்லாம் அப்படியே நோட்டீஸ் தால் துண்டு. இது ஒரு முஸ்லீமுடைய பண்பல்ல, இது ஒரு முஸ்லீமுடைய பண்பல்ல. முஸ்லீம் யாரு தெரியுமா, ரோட்டில் உள்ள கடலாசை தூக்கி சேப்பில் போடுறவர், சுற்றுச்சூழலை அழகாக வைத்துக் கொள்வோம். ஒரு பள்ளிக்கு பின்னால சனிக்கிழமை காலையில் வரக்கூடிய அந்த முன்சிபல் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, பள்ளியை பாருங்கள் எப்படி நஜீசாக்கி வச்சிருக்கிறாங்க, இதை சுத்தம் செய்ய மாட்டாங்களா, இவங்க தொழுகிட்டு போறாங்க, எல்லாம் ஓட்டல போட்டு போறாங்க. நோட்டீஸ் பங்குறாங்க, ஒரு வயசாளி மனிதர் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கான ஒரு டாக்குமெண்ட் பங்குறாங்க. அவர் வயசாளி, அவருக்கு பிள்ளையும் இல்லை, அவருக்கு பேர பிள்ளையும் இல்லை, அவரும் அதை வாங்குறாரு. அவர் கிளாஸ் போறதுக்கா, எல்லாம் கொடுக்கிறாங்க, எல்லாம் வாங்குவோம். அன்புக்குரிய சகோதரரே, தயவாக சொல்லுகிறேன், சுற்றுச்சூழலை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். மரங்களை வெற்ற சமூகம் அல்ல, மரங்களை நாட்டுற சமூகம். மரங்களை நாடுவர் நாட்டுவர் இஸ்லாத்தில் உள்ள ஒரு பகுதி. இஸ்லாம் அதை பற்றி சொல்லி இருக்கிறது, இஸ்லாமலை பற்றி வலியுறுத்தி இருக்கிறது. எனவே சுற்றுச்சூழலை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தன் குர்ஆன் கொடுக்கும் பொழுது நான் எங்க அழுக்க போறேன், அவருடைய ரத்தம் எங்க போக போகுது, அவருடைய அசுத்தங்களை அழுக்குகளை எங்க புழைக்க போறேன். நான் குர்ஆன் கொடுத்துட்டு ராவோடே ராவா, அதன் ஒரு மேக்ல கட்டி எங்கேயாவது கொண்டு போட்டுட்டு வருவோம் என்று சொன்னால், நீங்க கொடுத்த குர்ஆன் சுன்னத்தை நீங்க செஞ்ச பாவம் கர்மம் ஹராமான கர்மம், ஹராமான கர்மம். அதை பாசத்தில் மதுவா செய்வாங்க, அதை பார்த்து அதனுடைய வாட எத்தனை பேருக்கு நோய்களை ஏற்படுத்தும், எத்தனை வகையான நோய்களை பரத்துவது காரணமாக அமையும். எனவே அன்புக்குரிய சகோதரே, குர்ஆன் கொடுக்கிறோம், உபகியா கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய உபகியாக்களையும் கபூல் செய்வானாக. இந்த உபகியாவை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, லையனால அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா. ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, நீங்கள் அறுத்த குர்ஆன் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி, அந்த அந்த பிராணியினுடைய மாமிசம் அல்லாவுக்கு தேவையில்லை, அவருடைய ரத்தமும் அல்லாவுக்கு தேவையில்லை. ரத்தம் குடிக்கோணும் என்பதற்காக வேண்டியோ, ரத்தத்தை சேகரிக்கணும் என்பதற்காக வேண்டியோ, இறைச்சியை வேண்டும் என்பதற்காக வேண்டியோ உங்களுக்கு அல்லாஹ் சொல்ல இல்ல குர்ஆன் கொடுக்க சொல்லி. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் அறுத்த குர்ஆன் கொடுக்கக்கூடிய அந்த குர்ஆனினுடைய மாமிசமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹுவை வந்து சேருவதில்லை. நேரு மாறாக என்ன தெரியுமா வருகிறது, வலாக்கியனாலு தக்குவா மின்கும், உங்களிடமிருந்து அல்லாவின் பக்கமாக வந்து சேரக்கூடியது தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உண்டு மட்டும்தான். அதை அறுக்கும் பொழுது என்ன உணர்வுடன் அறுத்தீர்கள், என்ன நீயத்துடன் அறுத்தீர்கள், அந்த மாமிசத்தை அந்த பிராணியை வாங்குவதற்கு கொடுத்த பணம் எந்த அளவுக்கு ஹலாலானது, அந்த பணம் எங்கிருந்து சம்பாதித்தீர்கள், நன்றாக இந்த விடயங்களை கருத்திடுங்கள். உபகையா கொடுப்பது பரவ அல்ல, உபகையா சுன்னத் மாக்கதா. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு, ஒருவருக்கு நாலு மனைவி இருக்கிறார் என்றிருந்தால் அவருக்கு நாலு ஆடு இல்லை, ஒரு ஆடு தான், அந்த நாலு குடும்பத்துக்கு ஒரு ஆடு. அவருக்கு வசதி இருக்கிறது கொடுக்க விரும்புகிறார், அது வேற விஷயம். அவருக்கு கடமை, யார் அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறாரோ அவருக்கு தான் ஒரு ஆடு கடமை. அந்த குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆட்டை கொடுப்பார், ஆட்டை கொடுப்பார். ஆனால் அதுக்கு என்ன நிபந்தனை, அதை கொடுக்கிறதுக்கு முன்னால அவர் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சோணும். இது பேங்குக்கு கொடுக்கிறது உபகையா கொடுக்கிறாரு, நீங்க பேங்குக்கு கட்ட இருக்கிறது வட்டி, அதை விட்டு வெளியே வாங்க. முதலாவது உங்களுக்கு இப்ப உபகையா கடமை இல்லை, அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு கடமையா இல்லையா என்பது. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ரெட் பில் வந்திருக்குது, அதை கட்டுறீங்க இல்ல, உபகையா கொடுக்க போறீங்க. இப்ப வெட்டில் கட்டுறது கடமை, கடன் வைக்கக்கூடாது, கடன் ஹராம். மற்றொள்ள வசதி இல்ல ஒருவர் என்ன செய்யறா, லைட் பில் கட்டுறார் இல்ல, அது ஹராம், அது முழும். மகன் படிக்கிறார் பாடசாலையில், பாடசாலைக்கு டேர்ம் ஃபீ இன்னும் கட்ட இல்ல, எத்தனையோ ரெட் நோட்டீஸ் வந்து கொண்டிருக்குது, உங்களோட மகன் நாங்க வெளியே போடுவோம். ஆனா இவர் குர்பான் கொடுக்க ஆயத்தமாகிறாரு. நீங்க அந்த குர்பான் கொடுக்க வாழும், நீங்க உங்களோட காசை கொண்டு ஸ்கூலுக்கு குர்பான் கொடுத்துருவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ்வதிக்கிறேன், இது பொல்லாதது. அல்லாஹ் எங்க எல்லாருடைய மௌத்தையும் கடனில்லான மௌத்தாக்கி வைப்பான். முஸ்லீம்கள் யார், முஸ்லீம்கள் யார், இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களை பற்றி பெரும்பான்மை சமூகம் என்ன சொல்லுகிறது? எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்து அரியஸ்களை கட்டும்படியாக கொஞ்சம் உங்களுடைய சமூகத்துக்கு வலியுறுத்துங்களேன், நசிகத்து செய்கிறேன் என்று சொல்லி எலக்ட்ரிசிட்டி போர்டு சொல்ற அளவுக்குள்ள சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். நாங்கள் எப்படி தெளிவா இருக்க வேண்டும்? இன்றைக்கு இந்த பத்திர லைட் இருக்குது, இதனுடைய பில் இன்ஷா அல்லாஹ் வார மாசம் தான் வரும். இது நாங்க இப்ப பாலிக்கிறது கடன், இது எங்களுக்கு இன்னொரு ஆள் தந்திருக்கிற, நாங்க பாலிச்சிருவோம். இப்ப இதனுடைய டியூ டேட், இதை கட்டுற நேரம் வார மாசம், அவங்க பில்ல அந்த பிரிப்பேர் பண்ணின நாள் இருந்து 14 நாள் டைம் தருவாங்க. இந்த 14 நாளைக்கு உள்ள கட்டிடுங்க. உங்களுக்கு 14 நாளைக்கு தாரத்துக்கு உங்களுக்கு கட்டினா அது பெரிய செய்தி. ஆனா அதை விட பெரிய செய்தி என்ன தெரியுமா? இல்ல நாங்க ஒரு மாசத்துக்கு முந்தையே பில்ல கட்டிடுவோம், நாங்க அதையும் உங்கள்கிட்ட கடனாக வாங்க பார்த்தோம். நாங்க சொல்லோடும் எங்களை வீட்டுல பத்துல லைட் இருக்குது, அதுக்குரிய பில்ல நாங்க ஏற்கனவே கட்டிட்டோம், சல்லிய கட்டி போட்டு இந்த லைட்டை போடுவோம். லைட்டை போட்டுட்டு பாவித்துட்டு எங்களுக்கு பில் கட்ட ஏதும், அது உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. ஆனாலும் நாங்க என்ன செய்யணும் என்றா, நாங்க ஒரு நாளும் அரியஸ் இல்ல, நாங்க எப்பயும் கிரெடிட்ல தான் ஓடுறோம். இந்த சமூகமாக நாங்கள் மாற வேண்டும், இந்த சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். ஹஜ்ஜுக்கு போறீங்களா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முந்தைய கடன்களை முடிங்க. உங்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்ல, உங்களோட வட்டிய பேங்க்ல, உங்களோட ஊடு பேங்க்ல, உங்களோட பிசினஸ் வட்டியில உண்டு கொண்டிருக்குது. நீங்க இப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னா சத்தம் காதுக்கு மேல இல்ல தலைக்கு மேல போறதுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய மலக்குமார சொல்லுவாங்க, லா லப்பைக் வலா சாதை, உன் லப்பைக்கும் தேவையில்ல, உன் சாதைக்கும் தேவையில்ல, நீ ஹஜ்ஜு செய்ய தகுதியற்றவன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தக்வா, இறையச்சம், பயபக்தி, இது வாழ்க்கையில மிக முக்கியமானது. எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏன் ரப்பு என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறார், ஏன் ரப்புக்கு முன்னால் நான் வைத்து பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, ஏன் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிடி கேமரா ஒன்று போட்டிருக்குது ஒரு ரோட்டில், நாங்க எப்படி இருப்போம்? கேமரா ஒன்று முன்னுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டாலே நாங்க ஒரு வகையான அசந்து போயிடுவோம். அந்த இடத்துல ரொம்ப அழகாக நடந்து கொண்டு அப்படியே ஒதுங்கி பதுங்கி பைத்திருவோம். அல்லாஹ் சொல்றான், இந்த கேமராவுக்கு பயப்படுற அளவாவது எனக்கு பயப்படக்கூடாதா? ஏத ஆக்டிவிட்டிஸ் ஏத ஆக்ஷன்ஸ் இது அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நான் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன், உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. உலகத்தில் இன்று வரைக்கும் ஒரு கேமரா வர இல்ல எங்களை உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு. அல்லாஹ் அந்த உள்ளத்தை மறைத்து வைத்திருக்கிறான், உள்ளத்தினுடைய ஊசலாட்டங்களை மறைத்து வைத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், உள்ளத்தில் உருவாகக்கூடிய ஊசலாட்டங்களையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக் கொண்டிருக்கிறேன். கண்ணால பார்த்ததுக்கு பிறகு அது பார்வையாக மட்டும் இருக்காது, அதனுடைய இமேஜ், அதனுடைய ஒரு பிக்சர் உள்ளத்துல பதிவு செய்ய பதிவாகிவிடும். கண்ணாலுண்ட பார்த்தோம், இது மிச்சம் நல்லதாக இருக்கிறது. நான் உத்தர பார்த்தேன், எனக்கு அவருடைய நல்ல குணமெல்லாம் தென்படுகிறது. இதுவும் உள்ளத்தில் பதிவா அல்லாஹுடைய அல்லாஹ் அதை பதிவு செய்திடுவான். உத்தர பார்த்தேன், அவருடைய தவறுகள் அவரை பற்றி கெட்ட என்ன பண்ணி விட்டேன், அதுவும் ரெக்கார்ட் ஆகுது. அல்லாஹ் சொல்றான் வஹுஸ்ஸில மா ஃபிஸ் ஸுதூர், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் ஸுதூர்,